நமஸ்காரம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பகவத் ராமானுஜர் எழுந்தருளியிருந்தார். அதற்கு முன்னால் சங்கரர் எழுந்தருளியிருந்தார். இவர்களுக்கு பிற்பட்டவர் மத்வாச்சாரியர். மத்வ சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் செய்து அவர் எழுந்தருளியிருந்தார். இதே 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரத தேசத்தின் பேரிலே படையெடுப்பு நடந்தது. அப்போது எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்தனர். ராமானுஜரே ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாமல் மேலக்கோட்டைக்கு போய் 12 ஆண்டுகள் எழுந்தருளியிருந்தார். அப்போது உள்நாட்டு அரசர்களாலேயே அவருக்கு ஆபத்து ஏற்பட்டது. அது ராமானுஜர் மட்டுமில்லாமல் கூரத்தாழ்வானும் ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாமல் திருமாலிருஞ்சோலமலைக்கு போய் எழுந்தருளியிருந்தார். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரஷி பராசர பட்டர் அவரும் ஸ்ரீரங்கத்தில் இல்லாமல் திருக்கோட்டியூரில் போய் எழுந்தருளியிருந்தார். நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வரலாம்னால், இன்று கூட சொல்லுகிறோம் இந்துக்களுக்கு உணர்ச்சி இல்லை, அதனால்தான் பலவற்றையும் உரிமைகளை இழந்து விடுகிறோம். உணர்ச்சியோடு இருக்க வேண்டும், கேட்க வேண்டும், உண்மை கண்டிப்பாக அது இருக்க வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் படையெடுப்பு தொடங்கிற்று. 800 ஆண்டுகளுக்கு முன்னால் அது வலுப்பெற்று சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் காலத்தில் அவர் பலவிடங்களுக்கும் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. திருவரங்கத்து பெருமாளே கூட 48 ஆண்டுகள் ஊரை விட்டு வெளியே எழுந்தருளியிருந்தார். அன்றே அவர்களுக்கு அந்த உணர்ச்சி இருந்து எதிர்த்து போராடியிருந்தால் இவ்வளவு தூரம் இன்று வரை நாம் கஷ்டங்களை அனுபவித்திருக்க வேண்டாமே, பலவற்றையும் விட்டுக் கொடுத்திருக்க வேண்டாமே, சொத்துகள் கொள்ள போயிருக்காதே, கண்டிப்பா இது நமக்கு தோணும். ஆனால் அந்த தோணுவது சரியான்னு பார்த்தால் அப்படி அல்ல. ராமானுஜருக்கு இருந்த யோக பலத்துக்கு கண்டிப்பா யார் எதிர்த்தனரோ அங்கேயே சாம்பலாக்கிவிட்டு அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. சீதையே கூறுகிறாள், ராவணனை சாம்பலாக்க எனக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும், ஆனால் செய்ய மாட்டேன், ராமன் கை பார்த்திருப்பேன் என்கிறாள். கூரத்தாழ்வானோ பராசரபட்டரோ கண்ணாலேயே சுட்டரித்திருக்கலாம், அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள், ஆனாலும் செய்யவில்லை. எதனால் இருக்கலாம்? அவர்கள் என்ன நம் தர்மத்தை விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களா? நிச்சயமா இல்லை. ஆனால் அதை எப்படி காப்பாற்ற வேண்டும்னு நன்கு தெரிந்தவர்கள். தாங்கள் என்ன செய்தால் பெருமான் அதனால் பிரீத்தி அடைவார், அவர் பிரீத்தி அடைந்துவிட்டால் கண்டிப்பா நினைத்ததத்தனையும் நடக்கும் என்று உணர்ந்திருந்தவர்கள். அதனால் விடாமல் பெருமானுக்கு பிடித்த கைங்கரியத்தை செய்து கொண்டே வந்தனர். பகவான் தனக்கு என்னென்ன கைங்கரியங்கள் பிடிக்கும் என்பதை பலவிடங்களும் சொல்லியிருக்கிறார். அதை ஆழ்வார்களும் சொல்லியிருக்கிறார்கள், ஆச்சாரியர்களும் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே அதை போன்ற கைங்கரியங்களை தொடர்ந்து செய்து வந்து கொண்டு தங்களுக்கு ஆபத்து ஏற்பட்ட போதும் இடத்தை விட்டு கூட போக துணிந்து ஆனால் கைங்கரியத்தை விடாமல் செய்து கொண்டு வந்தனர். பெருமான் சர்வரக்ஷகன், அதனால் கண்டிப்பாக ரட்சித்தார். நம்முடைய சுதந்திர போராட்டத்தின் போதும் எவ்வளவோ சாத்திக முறையில் போராடித்தான் பெற்றிருக்கிறார்கள். மற்ற முறைப்படி போராட தெரியாது என்று அல்ல, எப்படி செய்தால் நம் பெருமானுக்கு பிடித்தமாக இருக்குமோ கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒன்றை ரட்சிக்க வேண்டும்னு சொன்னால் அதற்கு ரெண்டு வழிகள் உள்ளன. ஒன்று, எத்தனை தூரம் அதற்காக உழைக்க வேண்டுமோ, எத்தனை பேர் அந்த உழைப்பில் ஈடுபடுத்த முடியுமோ அப்படி செய்து செய்தே அதை காப்பாற்றுவது. இன்னும் அப்படி ரட்சிக்க முடியவில்லை என்றால் அப்போ அதற்குரிய சாமதான பேத தண்டம் என்னும் அடுத்தடுத்து இருப்பதை பார்ப்பது. நான்கு வழிகளுமே ஒத்துக்கொள்ளப்பட்ட வழிகளே. தொண்டரடிப்புடியாழ்வாரும் போவதே நோயதாகி குறிப்பென கடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமங்கண்டாய் அரங்கமான் அகருளானே என்று பாடுகிறார். உன்னை பற்றி யாராம அவதூறாக பேசினால் அது பெரிய நோய் என்று கருதி அந்த இடத்தை விட்டே போய்விடுவேன் என்று ஒரு வழியில் சொல்லுகிறார். ஒருவேளை எனக்கு வாய்ப்பு இருக்குமானால் கண்டிப்பா எதிர்த்து கேட்டு அழித்து விடுவேன் என்றும் சொல்லுகிறார். அவர் ரெண்டு முறைகளையும் கூறி போவதே நோயதாகி குறிப்பென கடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமங்கண்டாய் என்றும் சொல்லிவிட்டார். அது யாருக்கு எப்போது எது வாய்க்கும் என்பது அந்தந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தது. நம்முடைய குடும்பத்திலேயே எடுத்துக்கொண்டாலும் நம்ம தாய் தந்தையரிடத்தோ பிள்ளை பெண்களிடத்தோ இந்த ரெண்டு வழிமுறைகளையும் பின்பற்றுகிறோம். ஒருபுறம் ஆக்கப்பூர்வமாக எடுத்து சொல்லி பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து அப்படியே தான் நம் பெற்றோரிடத்திலையும் போக வேண்டும், குழந்தைகளிடத்திலையும் போக வேண்டும். கைமீறுகிற காலத்தில் கண்டிப்பாக தட்டி கேட்க வேண்டும் நம் குழந்தைகளிடத்தில். ஆனால் எங்குமே இந்த ரெண்டு வழிகள், நம் சுதந்திர போராட்டத்தின் போதும் இந்த ரெண்டு வழிகள், நம்முடைய ஆச்சாரியர்கள் காலத்திலேயும் இந்த ரெண்டு வழிகள் இருந்துள்ளன. இதில் இந்த வழிதான் சரி, அந்த வழி தப்பு, அந்த வழி சரி, இந்த வழி தப்பு என்று சொல்வதற்கில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், எந்த வழியில் சென்றாலும் நாம பெருமானுக்கு செய்து கொண்டிருக்க வேண்டிய தொண்டுகள், பிரசாதத்துக்கு ஏற்பாடு செய்தல், சந்தனத்துக்கு ஏற்பாடு, புஷ்பத்துக்கு ஏற்பாடு, கோயிலை சுத்தமாக வைத்துக் கொள்ள ஏற்பாடு, சம்பிரதாய பிரச்சாரம், அடுத்தடுத்து வேதங்கள், இதிகாச புராணங்கள், ஆழ்வார் திவ்ய பிரபந்தங்களை சந்தை சொல்லிக் கொடுத்தல், பல பேருக்கு உணவளித்தல், வஸ்திரம் கொடுத்தல், படிப்பு சொல்லிக் கொடுத்தல், யாரெல்லாம் நல்லார்களோ, உயர்ந்தவர்களோ, சிறந்த கைங்கரிய சீலர்களோ அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்தல், இதெல்லாம் தொண்டுகளில் சில வகைகள். இயற்கையை பாதுகாக்க வேண்டும், நிறைய மரம் நட வேண்டும், மரத்தை வெட்டாமல் பாதுகாக்க வேண்டும், தீர்த்ததானம், அன்னதானம், இதை போல் தொண்டுகளை நாம் செய்ய செய்ய கண்டிப்பா பெருமான் திருவுள்ளம் முகக்கிறார். ஒரு சில பெரிய சம்ஸ்தானங்கள் எல்லாம் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், இதை போல் புத்தகங்களை நிறைய அச்சிட்டு அதை விநியோகப்படுத்துவது பகவானுக்கு மிக பிடித்தமான தொண்டு என்று செய்து வருகிறார்கள். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்து பெரிய ஆச்சாரியர்கள் கூட அதையே செய்திருக்கிறார்கள். அதனால் ஒருபுறம் இந்த ஆக்கபூர்வமான தொண்டுகளை, பெருமானுக்கு பிரியத்தை ஏற்படுத்தும் தொண்டுகளை விடாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதில் எத்தனை பேரை ஈடுபடுத்த முடியுமோ ஈடுபடுத்த வேண்டும். அந்த தர்மத்தால் பயன் உண்டு. தர்மத்துக்கு பகவான் உகக்கிறான், சந்தோஷப்படுகிறார். மற்றொரு புறம் எங்கு எந்த சந்தர்ப்பத்தில் கேட்க வேண்டுமோ, எப்படி எடுத்து சொல்ல வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த ரெண்டில் ஒன்றை கூட விட்டுக் கொடுக்க கூடாது. இதிருந்து அதில்லாவிட்டாலோ, அதிருந்து இதில்லாவிட்டாலோ வேற ஒன்றும் இல்லை, காரியம் நிறைவேறாது. நாம ஒண்ணுத்துக்காக முயற்சி எடுக்கிறோம் என்றால் அது இழுத்து கொண்டு போகிறதா, ஏன் நிறைவேற மாட்டேன் என்கிறது, பெருமானுக்கு பிரியமானதைத்தான் செய்கிறோமா, அவர் காட்டிய வழியில்தான், அதே போல் நம் ஆச்சாரியர்கள் காட்டிய வழியில்தான் அது செய்கிறோமா, அதிலேதான தடங்கல்கள் இருக்கின்றனவா என்று பார்த்து அதை சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நம் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் உகப்பார்கள். அதனால்தான் உங்கள் எல்லாரிடத்திலையுமே வேண்டுகோள், விடாமல் கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ பேச வேண்டும் என்று மட்டும் ஆரம்பித்து விட்டால் கைங்கரியம் தடைப்படும். அவசியம் அனைவரும் அவர்கள் வீட்டு பெருமானுக்கு திருவாராதனத்திலிருந்து அந்தந்த கோவிலில் போய் செய்ய வேண்டியது, அமுதுபடி, சாத்துப்படி, புஷ்பம், அங்கிருக்கக்கூடிய கோயில் சுத்தம், இதெல்லாம் பலமுறை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் முக்கியமான 6 இடங்களில் இடத்தை ஏற்படுத்தி வைத்து ராமானுஜாரிய திவ்யாஜ்யா எனும் திட்டத்தின்படி பலரும் அங்கு வந்து தங்கி பெருமானுக்கு தொண்டு செய்து வருகிறார்கள். அதில் ஒரு சந்தோஷமான செய்தி, இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1300 பேர் வந்து தங்கி, அடியே இப்ப சொல்லியிருக்கிற அந்த 4 தொண்டுகளையும் செய்து பேர் ஆனந்தப்பட்டனர். ஆனால் அந்த இடத்தில் 5000 பேர் வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு வர முடியும். அதனால கண்டிப்பா அங்கத்தினர்கள், அபிமானிகள், என் பணி விருப்பத்தோடு கேட்பவர்கள் எல்லாரும் அங்கு வந்து தங்கி கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும். நாம நிறைய கைங்கரியம் பண்ண பண்ண பெருமான் உகக்கிறார். அதனால்தான் அடிக்கடி உங்களை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், நீங்களும் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் இப்ப கேட்டுருக்கிற பல பேரும் சரி, கிட்டத்தட்ட இந்த 6 திவ்யதேசங்களில் 4 திவ்யதேசங்களுக்கும் வந்து விட்டார்கள். அதில் இப்ப 1 மாசம் ஒரு இடத்துக்கு வந்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கிறபடியால் அடுத்த மாசம் அடுத்த மாசம்னு அடுத்த 6 இடத்துக்குமே வந்து விடுகிறார்கள். கண்டிப்பா அது ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு வழிவகுக்கும். ஆக்கபூர்வமான கைங்கரியத்தினால் பெருமான் ஆனந்தப்படுகிறார். சம்பிரதாயத்துக்கும் நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் அனைத்து நன்மைகளையும் செய்வார். கண்டிப்பா நம் ஆச்சாரியர்கள் அனுகிரகமும் இருந்து அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆனால் நீங்கள் எல்லாரும் விடாமல் கைங்கரியங்களில் பங்கு கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.